தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் கா. சுபாஷினி. கட்டுரை தொகுப்பின் பெயர் ஜெர்மனியிலிருந்து ஒரு மடல். தமிழர் வரலாற்றுக்கு ஓர் அரண் தமிழ் மரபு அறக்கட்டளை. இக்கட்டுரை மலேசியாவிலிருந்து வெளியிடப்படும் தமிழ் மலர் பத்திரிகையில் வெளிவந்தது. கட்டுரை ஆசிரியர் முனைவர் கா. சுபாஷினி. கட்டுரை 3. எழுத்துக்களா இவை. வெளியிடப்பட்ட நாள் 2016 மார்ச் 2 தமிழகத்துக்கு செல்லும் மலேசிய தமிழ் மக்கள் பெரும்பாலும் கோயில்களுக்கு சென்று காணிக்கை செலுத்துவது என்பது நாம் அடிக்கடி அறிந்த ஒன்றுதான். அப்படி செல்வோர் எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த கோயில்களான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் போன்ற பெருங்கோயில்களுக்கு செல்வதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டுமன்றி பலரது பயணத்திட்டத்தில் திருப்பதிக்கு சென்று பெருமாள் தரிசனம் செய்துவிட்டு ஏதேனும் வேண்டுதல் இருந்தால் மொட்டை போட்டுக்கொண்டு அங்கு கொடுக்கப்படும் லட்டுவை ருசித்துவிட்டு பக்தி பரவசத்தோடு வருவது என்பது பொதுவாகவே மலேசிய மக்களாகிய நாம் அறிந்த விஷயம்தான். தமிழகம் என்றால் இந்த கோயில்கள் மட்டும்தானா என்போருக்கு மேலும் பல தகவல்களை தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கத்தின் வரலாற்று பகுதியில் நாங்கள் வழங்குகின்றோம். அதில் ஐகுந்தம் பகுதி பாறை ஓவியத்தை பற்றி சில தகவல்களை இந்த பதிவில் தருகின்றேன். 2012 ஜனவரி மாதம் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கான களப்பணிகளுக்காக தமிழகம் சென்றிருந்தேன். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான பயணத்தில் நிகழ்ந்த சில விஷயங்களை பற்றிய தகவல்தான் இன்றைய பதிவின் முக்கிய அம்சமாக அமைகிறது. கிருஷ்ணகிரி என்பது எங்கே இருக்கின்றது என கேட்பவர்களுக்கு, இந்தியாவின் கர்நாடக மாநிலத்திற்கு சற்று அருகேயும் ஆந்திரா மாநிலத்துக்கு அருகேயும் இருக்கும் ஒரு தமிழக வடபகுதி மாவட்டம்தான் இது. முன்னர் தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்து பின்னர் 2004 தனி மாவட்டமாக பிறந்தது கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் இருக்கும் பெண்ணையாற்று பகுதி நடுகர்களை தேடி பார்த்து அவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று பெரிய ஆவல் எனக்கு இருந்தது. அந்த விருப்பத்தை நண்பர்களுடன் பகிர்ந்தபோது ஒரு சிறு 3 பயணத்தை ஏற்பாடு செய்வது என முடிவாகியது. கிருஷ்ணகிரியில் கணினி அலுவலகம் வைத்திருக்கும் செல்வமுரளியும் திருவண்ணாமலையில் பணிபுரியும் பிரகாஷும் இந்த பயண ஏற்பாட்டில் செல்ல வேண்டிய பகுதிகளை பற்றிய தகவல்களை எனக்கு முன்னதாகவே மின்னஞ்சல் வழி அனுப்பிவிட்டார்கள். அவற்றை ஆராய்ந்து 3 செல்லக்கூடிய இடங்களை நான் பட்டியலிட்டேன். கூகுள் மேப் வரைபடத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய தூரத்தையும் அதற்கான நேரத்தையும் கணக்கிட்டு தயாரிப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டேன். அப்பயணத்தில் என்னுடன் தமிழ் மரபு அறக்கட்டளையின் டாக்டர் நா. கண்ணன் அவர்களும் இணைந்து கொண்டார்கள். எங்களோடு மேலும் அப்பகுதியில் வசிக்கும் தொல்லியல் ஆய்வாளர் திரு. சுகவன முருகன் அவர்களும் இணைந்து கொள்ள இந்த முதல் நாள் பயணம் மிக வித்தியாசமான ஒன்றாக எங்களுக்கு அமைந்தது. சரி, பாறை ஓவியங்கள் என்றால் என்ன என்ற கேள்வி எழலாம். எங்களது பயணத்தின் முதல் நாள் காலையில் பெண்ணையாற்று நடுகர்களின் பதிவை முடித்துவிட்டு மதிய வாக்கில் ஐகுந்தம் செல்வதாக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அங்கிருக்கும் பாறை ஓவியங்களை பார்த்து அவற்றை பற்றிய தகவல்களை சேகரிப்பது முக்கிய நோக்கமாக எனது பட்டியலில் இருந்தது. இந்த பாறை ஓவியங்கள் எனப்படுபவை கற்கால மக்களின் எண்ணங்களை, பழக்க வழக்கங்களை, அவர்களது நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் குறியீடுகள். இவை பார்ப்பதற்கு கோடுகளாகவும் சிறிய சிறிய ஓவியங்கள் போன்றும் தோற்றமளித்தாலும் இவை இன்று நாம் புழங்கும் எழுத்துருக்கள் தோன்றுவதற்கு முன்பான ஆரம்பகால வடிவத்தின் ஒரு தோற்றம் என்று சொல்லலாம். இத்தகைய மிக பழமையான பாறை ஓவியங்கள் தமிழகத்தில் பாறைகள் சூழ்ந்திருக்கும் குன்றுகள் நிறைந்த பகுதிகளில் காணப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள பாறை ஓவியங்களை ஆராயும் போது அவை சடங்குகள், நம்பிக்கைகள் தொடர்பானவையாக இருப்பதை காண்கின்றோம். தமிழக பாறை ஓவியங்களை பற்றி விரிவாக ஆராய்ந்த முனைவர் இராசு பவுந்துரை அவர்கள் தனது பண்டைய தமிழக வரைவுகளும் குறியீடுகளும் என்னும் நூலில் எங்கெல்லாம் நடுகர்கள் அதிகமாக இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இவ்வகை பாறை ஓவியங்களும் காண கிடைக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். இதனை ஊர்ஜிதப்படுத்துவது போலவே இங்கே கிருஷ்ணகிரி ஐகுந்தம் பகுதியிலும் பெண்ணையாற்று பகுதியில் மிக அதிகமாக நடுகர்களை நாங்கள் நேரில் சென்றபோது பார்த்து பதிவுகள் செய்தோம். காலையிலிருந்து மதியம் வரை பெண்ணையாற்று கோயில் பதிவு, பெண்ணையாற்று நடுகள் பதிவு என்றே எங்கள் நேரம் கழிந்திருந்தது. செவிக்கு உணவில்லாத போதுதானே வயிற்றுக்கு உணவு என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நடுகள் நடுகள்களாக தேடி சென்று பதிவு செய்து கொண்டிருந்தோம். காலையில் ஆரம்பித்த பணி மதியமாகிவிட்டது. ஆனாலும் மதிய உணவுக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் யாருமே யோசிக்கவில்லை. அதிலும் கூடவே திரு சுகவன முருகன் அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களை காட்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் வந்ததால் அந்த சுவாரஸ்யத்தில் மதிய உணவு என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்தே போயிருந்தோம். ஐகுந்தம் கோயில் அருகாமையில் ஒரு குகையில் இருக்கும் குகைப்பாறை ஓவியங்களை பார்க்கச் செல்வது எங்கள் பட்டியல் இருந்ததால் அங்கே புறப்பட்டோம். சரி, வைகுந்தம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஐகுந்தம் கேள்விப்பட்டதில்லையே. அதோடு ஐகுந்தம் என்ற பெயரே முதலில் எனக்கு மனதில் நிலைக்கவில்லை. ஒரு வகையாக இந்த பெயரை ஓரிரு முறை சொல்லி பழகிக்கொண்டு மனதில் நிலைப்படுத்தி கொண்டே வாகனத்தில் வந்தபோது ஐகுந்தம் கோயில் வந்து சேர்ந்து விட்டோம். கோயிலில் அன்று சிறப்பு வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. வைகுந்த ஏகாதசி தினத்திற்கு மறுநாள் அது. பெருமாள் கோயில் வேறு, சொல்ல வேண்டுமா? கொஞ்சம் மக்கள் நடமாட்டமும் அப்போது இருந்தது. மிக புதிதான கோயில், அழகான படிக்கட்டுகள், பளிங்கு கற்கள் கொண்டு செய்யப்பட்ட தரை, அழகான இயற்கை சூழல், ரம்மியமான சுற்றுப்புற காட்சி. ஐகுந்தம் குகைப்பாறை சித்திரங்களை பார்ப்பதற்கு முன்னர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு செல்வோமே என்று நினைத்து கொண்டு கோவிலுக்குள் சென்றோம். வழிபாடு முடித்து வெளியில் வந்தோம். வரிசையாக நான்கு பெண்கள் ஒவ்வொருவரும் தயிர் சாதம், புளியஞ்சாதம், பொங்கல், தேங்காய் சாதம் வைத்து கொண்டு பக்தர்களை அழைத்து உபசரித்து பிரசாதத்தை வழங்கினர். ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பிரசாதம் ஒரு மதிய உணவு அளவுக்கு இருந்தது. நான்கு வகை சாதம் கேட்க வேண்டுமா? சலிக்காமல் வரிசையில் நின்று நான்கு வகை சாதத்தையும் தயங்காமல் பெற்றுக்கொண்டு கோயில் படிகளில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து சுற்றுச்சூழலை ரசித்து கொண்டே சுவைத்து சாப்பிட்டோம். பெருமாள் அனுகிரகத்தில் அன்றைய மதிய உணவுக்காக நாங்கள் அல்லாடாமல் ஒரு விருந்தே அமைந்து போனது. ஐகுந்தம் குகைப்பாறை இக்கோயிலுக்கு அருகாமையிலே இருந்ததால் சாப்பிட்ட உடன் பதிவை தொடங்கிவிட்டோம். பாறையின் குகைப்பகுதிக்கு உள்ளே சென்று பார்த்தபோது அதிசயிக்காமல் இருக்க முடியவில்லை. தரைப்பகுதியில் அமர்ந்து கொண்டு மேல் நோக்கி வரையப்பட்ட நிலையில் இந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. ஒற்றை கோடு, ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடுகள், மனித உருவங்கள், முக்கோண குறியீடுகள், விலங்குகள் என பல வகை கீறல்கள் பாறையின் மேல்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிப்பவை. அதோடு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இவற்றின் வர்ணம். பொதுவாக இதுவரை அடையாளம் காணப்பட்ட பாறை ஓவியங்கள் வெள்ளை, சிவப்பு, காவி, கருப்பு ஆகிய வர்ணங்களில் அமைந்திருப்பதை காண்கின்றோம். இதில் இந்த ஐகுந்தம் பாறை ஓவியங்கள் வெள்ளை நிறத்திலானவை. பொதுவாக வெள்ளை நிறத்தில் அமைகின்ற குறியீடுகள் வேட்டை காலத்து நிகழ்ச்சிகளை குறிப்பவை என்று முனைவர் ராசு பவுந்துரை தனது நூலில் குறிப்பிடுகிறார். இவ்வகை ஓவியங்கள் வேட்டையாடும் மனிதன், அவன் வேட்டையாடும் விலங்குகள், நடனத்தை குறிக்கும் குறியீடுகள் என்ற வகையில் அமைந்திருக்கின்றன. இந்த வெள்ளை நிறத்தை வெள்ளை களிமண், சுண்ணாம்புக்கல் போன்றவற்றிலிருந்து பெருங்கற்கால மனிதன் தயாரித்திருப்பான் என்று கொள்ளலாம். இந்த பாறை ஓவியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று சின்னங்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த பாறை ஓவியங்களில் உள்ள ஒவ்வொரு உருவத்தை பற்றியும் ஆராய்ந்து பெருங்கற்கால மனிதர்கள் என்ன தகவல்களை இக்குறியீடுகளின் வழியாக விட்டு சென்றிருக்கின்றனர் என்பதை அறிய வேண்டிய பணி ஆய்வாளர்களுக்கு உள்ளது. குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் இந்த பாறை ஓவியங்கள் தொடர்பாக வந்துள்ளன என்ற போதிலும் இது மேலும் தொடர வேண்டும். தமிழகத்தில் கற்பாறைகள் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இன்னமும் பல அடையாளம் காணப்படாத குறியீடுகள் மறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. அவை வெளிக்கொணரப்பட வேண்டும். ஆயினும் இந்த ஆய்வுகளுக்கு பெரும் சவாலாக இருப்பது தமிழகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறும் குவாரி உடைப்பு சம்பவங்கள்தான். இந்த கிருஷ்ணகிரி பகுதி பாறைகளும் இவ்வகை சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை நான் நேரில் இப்பகுதிக்கு சென்றபோது பார்க்க நேரிட்டது. உடைந்த பாறைகளை பார்த்தபோது இவற்றிலிருந்து சிதைந்த வரலாற்றுச் சான்றுகள் எத்தனையோ என்ற சிந்தனை எழாமல் இல்லை. தமிழகத்தின் வரலாற்று புராதன சான்றுகளை அழிக்க அந்நிய நாடுகளின் படையெடுப்புகள் என்ற ஒரு நிகழ்வே தேவையில்லை. உள்ளூரில் இருக்கும் சுயநலம் கொண்ட ஒரு சிலரே போதும் என்பதுதான் வருத்தத்திற்குரிய நம் கண்முன்னே நாம் காணக்கூடியதாக இருக்கின்ற உண்மை. இக்கட்டுரை நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரையை வாசித்தவர் முனைவர்